மகிமையான கர்த்தருடைய ஜபத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த ஜபத்தை எவ்வளவு நம்ம ஆழமா சிந்திக்கிறோமோ தியானிக்கிறோமோ அவ்வளவோ இதை எழுதினவருடைய பரிபூர்ண ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளவு ஆழமா அதுல எழுதியிருக்கிறாரு அப்படின்றது வேதத்தை மேல் பார்வையா படிச்சா நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிடுறோம். ஆழமா அதை சிந்திச்சு நேரம் கொடுத்து தோண்டும் போதுதான் அதனோட சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுது. கிறிஸ்து நம்மளுடைய தேவைகள் சகல தேவைகளையும் அறிந்தவர், பிதாவுடைய சித்தத்தையும் அறிந்தவர். அவர் மட்டும்தான் அப்படி மனுஷனுடைய தேவைகள் முழுமையாக மனுஷனா முழுமையாக தெய்வம் இருக்கிற அவர் நம்முடைய சகல தேவைகளையும் அறிந்தவர், கடவுளுடைய பரிபூர்ண சித்தத்தையும் அறிந்தவர். இது ரெண்டும் அறிந்தவர் ஒரு பர்ஃபெக்ட் ஜபத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பாருங்களா, அதான் அதனோட விசேஷமே பார்க்கிறோம். எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஜபம், எல்லா ஜபத்தின் பகுதிகளும் இதுல உள்ளடக்கி இருக்கு. ஆராதனை இதுல இருக்கு, நன்றி ஏறுதல் இதுல இருக்கு, நம்முடைய சரீர தேவைகளுக்காக ஜபம் பண்றது இதுல இருக்கு, நம்முடைய ஆத்மீக தேவைகளுக்காக ஜபம் பண்றது, பாவ அறிக்கை இதுல இருக்கு. பாருங்களேன், எல்லா சங்கீதம் 150 சங்கீதங்களையும் எடுத்து சுருக்கமாக ஒரு சங்கீதம்னா அது கர்த்தருடைய ஜபம் தான். எல்லா சங்கீதங்களுடைய உச்சகட்ட சங்கீதம் இதுதான். எல்லாமே இதுல 150 சங்கீதத்தில் சொல்ல வேண்டியத ஒரே ஜபத்தில் அவர் சொல்ற ஞானம் அவருக்கு மட்டும்தான் இருக்க முடியும். நம்ம இத ஆரம்பிக்கும் போதே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதாவேன்னு ஆரம்பிக்கிறோம். ஃபாதர், அந்த ஆரம்பிக்கிற வசனமே நம்மளை நம்ம கிட்ட ரொம்ப நம்மளை நேசிக்கிறவர், நமக்கு ரொம்ப அருமையானவர் கிட்ட நம்ம பேசுறோம்ன்ற உணர்வோடு தான் ஜபம் ஆரம்பிக்கணும். என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சவர், என் பாவத்தை தெரிஞ்சவர், என்னுடைய பலவீனத்தை தெரிஞ்சவர், என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சவர். நான் எந்த நிலையிலையும் அவர்கிட்ட போலாம், எந்த தேவையோடு அவர்கிட்ட போலாம். எங்க அப்பா எல்லையற்ற அன்போடு என்னை நேசிக்கிற எங்க அப்பா, என்ன எனக்கு நன்மை செய்யணும்னே தான் பாக்குறவர். என்னை அடிக்கணும்னு அவர் பாக்குறதே இல்லை ஒருபோதும். அப்பா பாப்பாங்களா? அப்பா எப்ப பாரு நன்மை செய்யணும் தான் பாப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தகப்பன். அந்த வார்த்தையே நம்ம ஜபத்தை ஆரம்பிக்கும் போது அவர் மேல பெரிய உணர்ச்சியும் பாசமும் பொங்கி நமக்கு வரணும்ன்றதுக்காகத்தான் அந்த வார்த்தை போட்டிருக்கு. பாருங்களேன், அவர் அப்பா, எப்பேற்பட்ட அப்பா, அதிசயமான ஒரு பந்தம் அவருக்கும் நமக்கும். எப்படிப்பட்ட அப்பா? இந்த உலகத்துல இருக்கிற அப்பானா நம்ம சாவர வரைக்கும் தான் அப்பா சொல்லிக்கலாம். ஆனா இவர் எப்பேற்பட்ட அப்பானா, இவருடைய நித்திய பந்தம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பந்தத்தை விட இதான் ரொம்ப ஸ்ட்ராங். இயேசு கிறிஸ்துக்கும் பிதாக்கும் நித்தியத்தில் ஏற்பட்ட உடன்படிக்கையில அவர் நம்ம எல்லாம் தன்னோடு இணைத்துக் கொண்டார். அந்த இணைத்து கொண்ட இணைப்புனால, நித்திய உடன்படிக்கைனால அவர் நம்மளுடைய அப்பா. ஏன்? கிறிஸ்துக்கு அவர் அப்பா இருந்தா கிறிஸ்துக்குள்ள இணைக்கப்பட்ட எல்லோருக்குமே அவர் அப்பா. பாருங்களேன், கிறிஸ்துக்கு அவர் எப்படி தகப்படும், கிறிஸ்துக்குள்ள இணைக்கப்பட்ட நாம் அதை பிரிக்கவே முடியாது. அதை ஒருவராலும் பிரிக்க முடியாது. இயேசுவோடு நான் இணைக்கப்பட்ட எந்த பிசாசுனாலையோ நரகத்தினாலையோ எங்க அப்பாவையோ என்னையோ அந்த உறவை பிரிக்கவே முடியாது. அது மாத்திரம் இல்ல, சிருஷ்டிப்புனால அவருடைய என்னுடைய அப்பா. உடன்படிக்கைனால மாத்திரம் இல்லாம சிருஷ்டிப்புனால என்னை படைத்து என் தாயின் கருவுல என்னை உருவாக்குனவர் அவர் தான். என்ன 9 மாசம் சுமந்த என் தாய் இறந்து போனாங்க, ஆனா என்னை உருவாக்குன எங்க அப்பா ஒருபோதும் இறக்க மாட்டார். இந்நாள் வரைக்கும் என்னோடு இருக்கிற எங்க அப்பா அந்த மாதிரி அப்பா. என்னை படைத்த அப்பா, எனக்கு ஒவ்வொரு வேலையும் சாப்பாடு போட்டு என்னை பராமரித்து என்னை பார்க்கிற அப்பா. நான் ஒவ்வொரு நேரமும் சாப்பிட்டனான்றத குறித்து ரொம்ப கவலையா இருக்கிற ஒரு அப்பா. பாருங்களேன், அந்த அப்பா. அது மாத்திரம் இல்ல, எந்த விதங்களெல்லாம் நம்ம அவருடைய அப்பா, உடன்படிக்கை, சிருஷ்டிப்பு, பராமரிப்பு, ரொம்ப விசேஷமா மீட்புனால அவருடைய என்னுடைய அப்பா. அவருடைய என்னுடைய அப்பான்னு சொல்லிக்கும்படி அவருடைய குணாதிசயங்கள் எனக்குள்ள இருக்கும்படி அவருடைய வித்தையே மறுபடியும் பிறந்ததுனால் அவருடைய வித்தையே எனக்குள்ள நாட்டி அவருடைய இயற்கையை எனக்குள்ள தெய்வீக இயற்கையை எனக்குள்ள கொண்டு வந்து அவருடைய உண்மையான நிரந்தர பிள்ளையாக என்னை மாத்திக்கிட்டாரு மீட்பு நாள். பாருங்களேன், இஸ் சச் அ ஃபாதர். அந்த ஃபாதர் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸ் ஒவ்வொரு தடவை ஜபம் பண்ணும்போது உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சோம்னா ஜபத் வல்லமை நமக்கு புரிய முடியும். எங்க அப்பா கிட்ட பேசுனா உங்க அப்பா கிட்ட கல் அப்பத்தை கேட்டா கல்லு கொடுப்பாரா? அது என்ன நமக்கு உறுதிப்படுத்துது? எங்க அப்பா கிட்ட பேசுனா அவர் ஜபத்தை கேட்பாரு, பதில் கொடுப்பார். அந்த வார்த்தையில தான் இருக்கு விஷயம். பாருங்களேன், இஸ் மை ஃபாதர். ரெண்டாவதாக நம்ம பண்ற விண்ணப்பம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பூமியில உமக்கு உயர்வு உயர்வு உயர்வா மகிமை வரணும். உமை பத்தி எல்லாம் உயர்வா மதிக்கணும். நம்ம காலில் பார்த்த மாதிரி இந்த உலகத்தில் அவர் எல்லாத்திலையும் தெரிஞ்ச வானத்தை பார்த்தா அவர் இருக்கிறாரு, பகலும் இரவும் அவர் தான் உருவாக்குறாரு. ஆனா அவர் கொடுக்க வேண்டிய மகிமை மனுஷன் கொடுக்காம வாழ்றான். அவர் நாமத்தை பரிசுத்தப்படுத்துறது இல்ல. நம்ம மனசுல ஒவ்வொரு நாளும் அதிக ஆக ஆக அவரை பத்தி உயர்வான சிந்தனை, அவரை பத்தி நன்றி அதிகமா, ஒவ்வொரு வேளை சாப்பாடு பார்க்கும் போதும் அவர் நாமம் பரிசுத்தப்படணும், உயர்வு வரணும், நன்றியில பெருக்கி அவரை பத்தி உயர்வா சிந்திக்கிற சிந்தனை நாமம் பரிசுத்தப்படுவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு வேளை சாப்பாடும் அது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதற்கு பயன்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு அவரை துதிக்கணும். நம்ம பாருங்களா, ஒவ்வொரு மணி நேரமும் அவரை பத்திய மதிப்பு, அவர் மேல இருக்கிற நன்றி நமக்கு பெருகணும். அதான் நாம உயரட்டும், பரிசுத்தப்படட்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை நோக்கமா இருக்கணும்னு பார்க்கிறோம். ஹாலோட் பி தை நேம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி நம்ம வாழாத வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை இல்லைங்களா. அப்படி வாழாத வாழ்க்கை, தேவனுடைய மகிமைக்காக வாழாத வாழ்க்கை வந்து அது உலக மாயோடு போக போகுது. மண்ணில இருந்து நீ வந்தா மண்ணுக்கே நீ திரும்பி போவான்ற ஒரு வாழ்க்கை தான். அதுக்கு இல்ல, தேவ மகிமைக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் நித்தியமா அது அர்த்தம் உள்ளது. அப்படி நம்ம வாழாதது அவருக்கு செய்யற ரொம்ப பெரிய அநியாயம், அவருக்கு பெரிய அநியாயம். நரகத்துக்கு யார் போவாங்கன்னா கடவுளுடைய நாமத்துக்காக வாழாதவங்க தான் நரகத்துக்கு போறது இல்லைங்களா. அவருடைய நாமத்துக்காக வாழாதவங்க செய்யற மிகப்பெரிய அநியாயம். அவர் தேவன் என்றும் அறிந்து அவருக்கு தர வேண்டிய கனத்தை அவர்கள் கொடுக்காம போனதுனால் அவர்களுடைய இழிவான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தாரு. உனக்கு தேவையானதெல்லாம் என்ன, வெந்ததை சாப்பிட்டு சாகணும், அப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்க போகுதுன்னு இழிவான லோ கிளாஸ் சிந்தனை, உயர்வான சிந்தனைகளே இருக்கிறது இல்லை, லோ கிளாஸ் சிந்தனைக்கு அவர்களை கொடுத்துருவேன், அது பெரிய சாபம், அப்படி நம்ம போகக்கூடாது. அவர் நாமம் பரிசுத்தப்படட்டோன்னும் போது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜபிக்கிறோம், அன்றுவே எனக்கும் லோ கிளாஸ் சிந்தனை வந்துருது, அற்பமான வாழ்க்கை வந்திருந்தது, உங்களுடைய நாம பரிசுத்தப்படும்படிக்கு வாழ்ற ஒரு வாழ்க்கை எனக்கு கொடு, அப்படிப்பட்ட சிந்தனை எனக்கு கொடு ஆண்டவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, உன் நாமம் பரிசுத்தப்படணும், அதுக்கு தான் வாழ்க்கை. அது ஒரு விண்ணப்பம். அடுத்ததாக அவர் நாம எப்படி பரிசுத்தப்படுத்துறது, அவர் ராஜ்யம் வருவதாக அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் செய்யப்படுவதாக ரெண்டு விண்ணப்பங்கள் வருது. அவர் நாமம் பரிசுத்தப்படுவதற்கு ரெண்டு சாதனங்கள் தான் அடுத்தது. எப்படி அவர் நாமம் பரிசுத்தப்படுறது, அவருடைய ராஜ்யம் வருவதனால், அவருடைய ஆட்சி நடைபெறுவதனால். அவருடைய ராஜ்யம் வந்தது எப்படி நமக்கு தெரியும், அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் மனிதர்களுக்கு மத்தியிலே செய்யப்படும் போது நாம என்ன பார்க்கலாம், அவர் ராஜ்யம் இங்க வந்திருக்குது, கடவுளுடைய சித்தம், அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட வேதத்தின்படி இந்த மக்கள் வாழ்கிறார்கள், அவருடைய ராஜ்யம் இங்க வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதன் மூலமா தான் அவர் நாமம் பரிசுத்தப்படுது அப்படி நம்ம பார்க்கிறோம். அதனால தான் வேதத்துல என்ன போட்டிருக்கு, அவர் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றதை அவர் பார்த்துக்கிறார், முதலாவது அதை நம்ம தேடணும், அப்படித்தான் அந்த வேதத்துல வசனத்துல போட்டிருக்கிறத பார்க்கிறோம். அது ரொம்ப சோகம். நம்ம இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அந்த உறுதியோடு தான் நான் உங்களுக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லி இருந்தேன் இல்லைங்களா. January 1st ஒரு சர்மன் எடுத்தோம். இன்னைக்கு என்ன டேட், 29 ஆயிடுச்சு, 29 நாள் ஆயிப்போச்சு. பலவந்தமா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறவங்க தான் போக முடியும். எத்தனை பேர் அப்படி 29 நாட்களை வீணடிச்சீங்களா, இல்ல பலவந்தமா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வளர்ந்தீங்களா, எந்த அளவுக்கு வேதத்தை நீங்க படிச்சு வளர்ந்தீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்மனால அந்த பலவந்தம் இருந்தா தாங்க முன்னேற முடியும், இல்லன்னா இந்த வருஷமும் ஓடிரும், இந்த வருஷமும் வாழ்க்கையை நீ வீண் தான் அடிச்சிருப்ப, அது ரொம்ப தவறு, அதை நம்ம விடக்கூடாது இல்லைங்களா. பலவந்தமாய் எங்க வீட்டில் ஜானுக்கு உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னா, ஒரு புக் வாங்கி தரேனா, 5 நாள்ல முழு ஆதியாகவும் படிச்சு முடிச்சுட்டான் உட்கார்ந்து. உனக்கு இது வாங்கி தரேன், ஒரு புக் வாங்கி தரேன், சரி உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன்னா முழு ஓல்ட் டெஸ்டமெண்ட் நான் படிச்சு முடிச்சிடறேன் அப்படின்னு எடுத்து எப்ப பாரு எடுத்து குழந்தை பைபிளா படிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல இல்ல, சைக்கிள் மேல அவருக்கு இன்ட்ரெஸ்ட். ஆனா அந்த பலவந்தம் பாருங்களேன், நமக்கு அந்த பலவந்தம் இருக்கணும், அது இல்லைன்னா ஒண்ணும் சாதிக்க முடியாது நம்ம பாருங்களேன். அது ரொம்ப முக்கியம். சரி, அவர் ராஜ்யத்தை முதலாவது தேடணும். அடுத்ததாக ஒவ்வொரு தடவையும் இந்த ஜபம், இந்த 3 தான் ரொம்ப முக்கியமான கடவுளுக்குரிய காரியங்கள். ஒவ்வொரு தடவை நம்ம ஜபம் ஆரம்பிக்கும் போது உடனடியா நம்ம எமோஷனோடு ஓடலான்னு தான் பாக்குறோம். ஆண்டவரே என்னுடைய பாத்த மன்னிங்க, ஆண்டவரே உடல் சரியில்லை அதுக்காக மன்னிங்க, அப்படி ஓடக்கூடாது. முதல்ல கடவுள் எவ்வளவு பரிசியவர், அவருடைய கனம் எப்படி இருக்கணும், அவர் ராஜ்யம் எவ்வளவு பெருசு, அவர் சித்தம் என்னன்றத ஒழுங்கா அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணாதான் நம்ம பாவத்துக்காக நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஒழுங்கா ஜபம் பண்ண முடியும். உடனே உணர்ச்சி வசப்பட்டு ஓடக்கூடாது ஜபத்துல. சில நேரங்கள் நமக்கு அப்படித்தான் வருது, முழங்கால் படி போட்டவொன்னே மன்னியும் மன்னியும் மன்னியோன்னு வருது. அது அப்படி இல்ல, ஜபம் வந்து முதலாவது ஒரு ராஜ்யம் எவ்வளவு பெருசுன்றது அந்த ஆராதனை அவர் செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தும் போதுதான் ஒழுங்கா பாவம் அறிக்கை கூட நம்மளால செய்ய முடியும். அந்த பாவம் எவ்வளவு பயங்கரம்ன்றது கூட நம்மளால உணர்ந்து அந்த ஜபத்துல நமக்கு மாற்றம் கிடைக்க முடியும். பாருங்களேன், இந்த ஆர்டரை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணணும், அதை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததாக, எங்கள் இன்று எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தாருங்கள் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஃபோர் பெட்டிஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். எங்களுடைய தேவைகள், சரீர தேவைகள் எல்லாமே அதுல உள்ளடக்கி இருக்கு இல்லைங்களா. முதலாவது மூணு பெட்டிஷன் வந்து தேவனுடைய மகிமை குறித்த காரியங்கள், அடுத்த மூணு பெட்டிஷன் மனுஷனுடைய தேவை குறித்த காரியங்கள். பாருங்களேன், இந்த அடுத்த மனுஷனுடைய தேவை குறித்த காரியங்கள், எங்க இன்று எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்க பாவங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்படாத பண்ணும். இந்த மூணுமே அதிசயமானது. திரியேக தேவனே அவருடைய நேரடியான ஊழியமே தேவைப்படுது இதை நிறைவேற்றுறதுக்கு. ஏன், நமக்கு அன்றன்று ஆகாரம் பிதாவுடைய தயவுனால பெரிய இரக்கத்தினால கிடைக்குது. அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுறது இயேசு கிறிஸ்துவனுடைய மத்தியஸ்த பணியினாலையும் அவருடைய ஆசாரிய பலியினால தான் பாவங்கள் மன்னிக்கப்படுது. நம்ம சோதனையில உட்பண்ணி சோதனையில உழுவாதபடிக்கு நம்மளை காக்கக்கூடியவர் பரிசுத்தாவியானவர். பாருங்களேன், இந்த மூணு தேவைக்கும் ட்ரினிட்டியே தேவையா இருக்கு நமக்கு. ட்ரினிட்டி முதலாவது கேட்கிற தேவை, எங்களுடைய ஆகாரத்தை கொடுன்னு கேட்கும் போது நம்ம வெறும் சிருஷ்டிப்பாக கேட்கறது மாத்திரம் இல்ல, நான் சிருஷ்டிப்பு உன் மேல சார்ந்து இருக்கிற ஆண்டவரே நான் ஒரு சிருஷ்டிப்பா இருக்கிறேன்றதுனால மாத்திரம் இல்ல, ஆதாமில் நம்ம எல்லாரும் பாவம் செய்து விழுந்து போயிட்டதுனால் ஆண்டவர் நமக்கு சாப்பாடு கூட கொடுக்க கூடாது, நம்மளை கைவிட்டுறணும். பாவியா இருக்கிற உனக்கு நம்மளை சபித்து, சபிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நரகத்துல ஒரு டிராப் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. சபிக்கப்பட்டவர்கள் கொடுக்கவே கூடாது. பாவத்துல விழுந்த நமக்கு எதுக்குங்க சாப்பாடு போடணும், அவரு யோசிச்சு பார்த்திருக்கிறோமா. பாவத்துல விழுந்தவர்களுக்கு நரகத்துக்கு போறவங்களுக்கு ஒரு டிராப் தண்ணி கூட கிடைக்காது. நம்மள ஒருவேளை ஒரு டிராப் தண்ணி கூட கொடுக்காம இந்த உலகத்துல அழிய விட்டார்னா நரகத்துல போடாம, அதுவே பெரிய இறக்கம், அதுவே பெரிய பொறுமை. ஏன்னா நரகத்துல போடாம விட்டாரு என்ன. ஆனா அவர் நரகத்துல போடாதது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளையும் சாப்பாடு ஆகாரத்தையும் கொடுக்கிறாருன்னா அது பெரிய இறக்கம், ரொம்ப பெரிய இறக்கம். அதனாலதான் பாவிகளா இருக்கிற நமக்கு அவர் அன்றன்று ஆகாரத்தை கொடுக்கிறார். அன்றன்று ஆகாரத்தை பாவிகள் போது நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவோம் தண்டசோறு. அவருடைய மகிமைக்காக வாழாதவங்க எல்லோருமே தண்டசோறுங்க தான் அவருக்கு. தண்டசோருக்கு யாராவது சந்தோஷமா சாப்பாடு போடுவாங்களா வீட்டுல, தண்டசோறு இப்படி சாப்பிடுறிய அப்படின்னு அந்த மாதிரி. ஆனாலும் எத்தனை ஆயிரம் தண்டசோறுங்க இந்த உலகத்துல, நம்மள எத்தனை பேர் தண்டசோறுங்க. ஆனாலும் உங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து வருகிறது தான் அவருடைய தயவு, அவருடைய பராமரிப்பு தயவு. ஆனா சபித்து நரகத்துல போடும்போது ஒரு டிராப் தண்ணி கூட கொடுக்க மாட்டார். அதுதான் நம்முடைய தகுதியான நிலைமை, பாவத்தில் விழுந்தவர்களுடைய நிலைமை. அப்படி நினைச்சு பார்க்கும்போது நம்ம எவ்வளவு கடன்பட்டிருக்கோம் ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும். யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய நன்றி கேட்டதான ரொம்ப பெருசுங்க. அதை நினைச்சு நினைச்சு பார்க்கணும். அடுத்ததாக வர விண்ணப்பம் என்ன, நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை மன்னியும். பாருங்களேன், இதான் மனுஷனுடைய ரொம்ப ஆழமான தேவை, ரொம்ப ஆழமான தேவை. ஏ கடவுளும் மனுஷனும் சந்திக்கிறதே இந்த தேவை நிறைவேறும் போதுதான். கடவுள்கிட்ட நமக்கு ஒரு உறவு ஏற்படணும், அவர் நம்ம ஜபத்தை கேட்கணும்னா நமக்கும் அவருக்கும் ஒரு உறவு இருக்கணும். நமக்கும் அவருக்கும் ஒரு உறவு எப்படி ஏற்படுது, அவர் நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுனால தான் ஒரு உறவு ஏற்படுது. அதனால ரொம்ப ரொம்ப அடிப்படை, ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை வந்து பாவ மன்னிப்பு. நம்ம போன வாரம் கூட அதை குறித்து நம்ம பார்த்தோம். பாருங்களேன், அது எவ்வளவு அழுத்தமாக இந்த வசனங்கள்ல சொல்லப்படுது. பன்னெண்டாவது வசனத்துல மன்னிப்புன்றது எத்தனை வாட்டி வருது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை மன்னியும், ரெண்டு வாட்டி வருது. அது தவிர்த்து பதினாலாவது வசனத்தில் மனுஷர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிப்பார். பாருங்களேன், மன்னிப்பார். அதுலயும் ரெண்டு வாட்டி வருது, 14வது வசனம் 15 படிங்களா.
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார்.
6 மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்புன்னு ஒரு 3 வசனங்களுக்குள்ள வருதுன்னா அதனோட அழுத்தமே மன்னிப்பினுடைய அவசியம் நமக்கு பாக்குறோம். மன்னிப்பினுடைய அவசியம் அதிக அதிகமா இதை தோண்டி நம்ம பண்ணும் போது நம்முடைய இருதயம் நன்றியினாலதான் நிறைந்து உருகுது. நன்றியினாலதான் நிறைந்து உருகுது. கடவுளுக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தணும். அவர் வெறும் கொடுக்கிற தேவன் மாத்திரம் இல்ல, அவர் மன்னிக்கிற தேவன் கூட. இஸ் அ ஃபர்கிவிங் காட், இஸ் அ ஃபர்கிவிங் காட். ஒவ்வொரு வேளை சாப்பாடுக்கே நமக்கு இவ்வளவு நன்றி இருக்கணும்னா எண்ணி முடியாத பாவங்கள், நம்மனால நினைச்சு பார்க்க முடியாத எத்தனை திரளான கடலத்தனை பாவங்களை தன் குமாரன் மேல போட்டு தன் குமாரனை சாபமா மாத்தி பாவமா மாத்தி அவரை தண்டிச்சு நமக்கு மன்னிப்பை வாங்கி கொடுக்கிறாருன்னா அதுக்கு நமக்கு எவ்வளவு கிராட்டிடியூட் இருக்கணும், எவ்வளவு நன்றி நமக்கு இருக்கணும், பெரிய நன்றி நமக்கு இருக்கணுங்க. ரொம்ப கஷ்டம் கடவுளுக்கு பாவம் மன்னிக்கிறது. அதனாலதான் போன வாரம் பாவ மன்னிப்புக்கு பைபிள் பயன்படுத்துகிற பல வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். ஒரு வார்த்தை வந்து நம்ம மனசாட்சியில குற்ற பாரத்திலிருந்து அந்த பாவத்தை எடுத்து அந்த மனசாட்சியை விடுதலை ஆக்குறது, பாவத்தை கடந்து போறது, பாவத்தை இல்லாதபடிக்கு அழிச்சிருது, பாவத்தை மறந்துடுறது, பாவத்தை எடுத்து கடலின் ஆழத்துல போட்டு எழும்பாதபடிக்கு மூடிடுறது. பாருங்க, கடவுள் அந்த பாவத்தை இல்லாதபடிக்கு செஞ்சிடுறார். அதுக்கு நமக்கு ரொம்ப நன்றி இருக்கணும். எண்ணி முடியாத பாவங்களை எனக்கு மன்னித்தாரே, மன்னித்தாரே. நான் வேற என்ன சொல்ல முடியும், அவர் அதோடு நிக்கல. பாருங்களேன், ஒரு ஹார்ட் மெல்ட் ஆகி உருகுது, உருகிறது மாத்திரம் இல்ல அது தண்ணியாய் போயிடுச்சு, இன்னமும் உடலை இன்னமும் நான் உனக்கு செய்ய போறேன்ற மாதிரி அதோடு அவர் நிக்கல, அதோடு நிக்கல. எவ்வளவு யோசிச்சு பாருங்க, என்ன ரட்சித்த பிறகும், நான் ரட்சித்து என் பாவங்களை எல்லாம் இயேசு சிலுவையில மரித்த பிறகும் ஒரு விசுவாசியாக இருந்து ரட்சிக்கப்பட்டவனாக இருந்து செய்யற பாவம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஒரு விசுவாசியாக ரட்சிக்கப்பட்டவனா இருந்து செய்யற பாவத்தையும் அவர் என்ன செய்யறாருன்றதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லீங்களா. அது ரொம்ப பெருசு. அதனாலதான் அவர் கிறிஸ்தவன் வந்து ஆடி பாடி சந்தோஷமா கடவுளுக்கு எப்பவும் நன்றி செலுத்துறவனா இருக்கணும், நன்றி செலுத்துறவனா இருக்கணும். சரி, கடந்த வாரத்தில் நம்ம ஒரு கேள்வியோடு முடிச்சோம். கடவுள் என் பாவத்தை எல்லாம் நான் ரட்சிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து மூலமா மன்னித்திருந்தால் இந்த ஜபத்திலே ஏன் எங்கள் பாவங்களை மன்னியோன்னு அனுதினமும் ஜபிக்கணும்னு அவர் கேட்கிறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த கேள்வியோடு முடிச்சோம். என் பாவங்களை எல்லாம் இயேசுடைய சிலுவையின் மூலமா அவரு ஒரே தரம் மன்னித்திருந்தார். இங்க என்னத்துக்கு இப்படி வருது, அந்த விண்ணப்பம் எப்படி கூட வருது, இன்னொரு வாட்டி படிங்க.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்.
வெறும் மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, அனுதன செய்யறது மாத்திரம் இல்ல, மற்றவர்களுக்கு நம்ம எப்படி மன்னிக்கிறோமோ அதை வச்சுதான் நம்மளுக்கு மன்னிப்பேன்றார். இது ஏன் இப்படி வருது? நிறைய பேரை இந்த விஷயம் வந்து ரொம்ப குழப்பி இருக்குது, நிறைய பேரை குழப்பி இருக்குது. சில பேர் என்ன கூட சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஜபம் வந்து ஒரு அவிவசுவாசியுடைய ஜபம், ஒரு அவிவசுவாசி ஜபம் பண்ணணும், ஏன்னா பாவம் மன்னிப்பு கேட்கறான் அப்படின்னு. ஏன்னா இயேசு ஒரு தடவை பாவத்தை மன்னிச்சிடறாரு இல்லையா, அதனால அவிவசுவாசியுடைய ஜபம் இல்ல, இது அவிவசுவாசியுடைய ஜபம் இல்ல. எப்படி சொல்ல முடியும், இந்த ஜபம் ஆரம்பிக்கிறது எங்கள் பிதாவே இல்லைங்களா. ஒரு அவிவசுவாசி அப்படி பண்ணவே முடியாது. ஒரு விசுவாசியுடைய ஜபம், அந்த 12வது வசனம் வர்றதுக்கு முன்னாடியே அவன் விசுவாசியா இருந்திருக்கணும். விசுவாசியுடைய ஜெபம், அவன் தான் எங்கள் பிதாவே அவரை கூப்பிட முடியும் பாருங்களேன். அதனால அப்படி விசுவாசியுடைய ஜெபமா இருந்தா, கிறிஸ்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்ததா இருந்தா, இங்க நான் என் கடன்களை மன்னியும் அப்படின்னு நான் கேட்கறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அது மாத்திரம் இல்ல, கடவுள் மற்றவர்களுடைய கடன்களை நீ மன்னித்தாத்தான் அவன் கடனை மன்னிப்பான்னு இந்த வசனத்தில் செய்யும் போது அவர் என்னத்தை சொல்றாரு, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்க போறோம். ரெண்டு இதுல புரிஞ்சுக்கணும்னா, முதலாவது ரெண்டு விதமான பாவ மன்னிப்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டு விதமான பாவ மன்னிப்பு. முதலாவது நான் கொடுத்த ஒரு பேர் இல்லைங்களா, இங்கிலீஷ்ல பல பேர்கள் இருக்கு, ஜுடிஷியல் ஃபர்கிவ்னஸ் அண்ட் பேரண்டல் ஃபர்கிவ்னஸ் தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல ஒருவேளை நம்ம இப்படி கொடுக்கலாம், நீதிபதியுடைய மன்னிப்பு தகப்பனுடைய மன்னிப்பு. இது நம்ம கொடுக்கிற பேர், அதுக்கு என்ன விளக்கம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இது ரெண்டு ரொம்ப அருமையான ரொம்ப பெரிய சத்தியம். இதை புரிஞ்சுக்கிறதுல தான் நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். நிறைய பேருக்கு இது புரியறதுல ரொம்ப குழம்பி கூட போயிருக்கிறாங்க. நீதிபதியுடைய மன்னிப்பு தகப்பனுடைய மன்னிப்பு, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? ஒரு காரியம், நீதிபதியுடைய மன்னிப்பு வந்து ஆண்டவருக்கு முன்பதாக எனக்கு இருக்கக்கூடிய பொசிஷனை பத்தி பேசுது. தகப்பனுடைய மன்னிப்பு வந்து ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவுல கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை பத்தி பேசுது. ஒன்னு பொசிஷன், ஒன்னு உறவின் அனுபவம். பாருங்களா, இதை ரெண்ட பத்தி நாம் புரிஞ்சுக்கோ. முதலாவது நீதிபதியுடைய மன்னிப்பு அப்படின்னா என்ன? இந்த மன்னிப்பு வந்து கடவுளை வந்து ஒரு நீதிபதியாக பார்த்து, ஜட்ஜ், நீதிபதினா ஜட்ஜ், அவர் ஜட்ஜாக பார்த்து, நான் ஒரு பாவி, நான் ஒரு குற்றவாளி, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை உடைத்திருக்கிறேன், நியாய தீர்ப்புக்குள்ள இருக்கிறேன், ஆக்கினைக்குள்ள இருக்கிறேன், கடவுளுடைய கோபாக்கினை என் தலைமையில இருக்குது, எனக்கு தண்டனை கொடுக்கணும், நரகத்துக்கு போடணும். ஆனா அப்படித்தான் நீதிபதியாக அவர் பார்க்கிறார், உலகத்தின் ஜட்ஜ் அவர் இல்லைங்களா. ஜட்ஜ் கோர்ட் ரூம்ல என்ன நியாயம் தீர்த்து அவர் நீதிபதியாக பார்க்கும் போது நான் ஆக்கினைக்குள்ள பண்ணப்படணும். ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்த போது, இயேசு கிறிஸ்து நமக்கு மரித்ததினால், இயேசு கிறிஸ்து மரணத்தின் அடிப்படையில் அதே ஜட்ஜ் என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்து மரணத்தினால் நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன், உன் பாவங்களை மன்னிக்கிறேன். ஏசு கிறிஸ்து உன் குற்றத்தை அவர் சுமந்ததினால், உன் கடனை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்ததினால் நான் உன்னை மன்னித்தவனாக அறிவிக்கிறேன் அப்படின்னு தான் ஜுடிஷியல் ஆக்ட்னுவாங்க. அதாவது நீதிபதியுடைய தீர்ப்பாக அவர் கொடுத்தார். நீதிபதியாக தீர்ப்பு முழுமையாக நிரந்தரமாக ஒரு பொசிஷனலாக நம்மளை மன்னித்தார். நம்ம கடந்த பாவம், நிகழ்கார பாவம், வரப்போற பாவம், எல்லா பாவத்தையும் தேவன் பொசிஷனலாக நம்மளை மன்னித்து நம்மளை நீதியமானாக அறிவித்தார். பாருங்களேன், அதான் ரொம்ப அதிசயம். எப்ப நடக்குது அது? எப்ப நடக்குது? நம்ம ஆண்டவரை விசுவாசித்து ரட்சிக்கப்படும் போது நடக்குது. இது ஒரே தடம் தான் நடக்குது. பாருங்களேன், இது ஒரே தடம். நீதிபதியுடைய மன்னிப்பு வந்து ஒரே தடம் தான் நடக்குது. அதான் ரோமர் 3ல அதை ரொம்ப விவரமாக போட்டிருக்கோம். அந்த நேரத்தில் தான் நம்முடைய பாவங்களை கடந்து, பாவங்களை அழித்து மறந்து அவர் நம்மளை நீதிமானாக அறிவிக்கிறார். நம் பாவங்களை எல்லாம் அறிவித்து எப்படி நம்மளை நீதிமானாக அறிவிக்கிறார்? இயேசு கிறிஸ்து சம்பாதித்த நீதியை நம்மேல் சுமத்தி, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் இயேசு மேல சுமத்தி, ஒரு ஜட்ஜ் பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஆர்டர் ஆர்டர்னு அந்த ஹேமர் மாதிரி வச்சிருப்பார், அதை எடுத்து அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் தீர்ப்பு பார்த்து ஆர்டர், நான் இவனை நிரந்தரமாக நித்தியமாக நீதிமானாக இவனை அறிவிக்கிறேன் அப்படின்னு அவர் அந்த தீர்ப்பை நம்முடைய ரட்சிப்பின் நேரத்தில் கொடுத்துட்டார். ரட்சிப்பின் நேரத்தில் இயேசு கிறிஸ்துடைய நீதியை என் அக்கவுண்ட்ல போட்டு என்னை நீதிமானாக ஆக்கிட்டார். இதுதான் நீதிபதியுடைய மன்னிப்பு, நீதிபதியுடைய மன்னிப்பு. இதுதான் புதிய ஏற்பாடினுடைய பெரிய செலிப்ரேஷன். தெரியுமா உங்களுக்கு ஏன் புதிய ஏற்பாடு இல்லைங்க? ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கக்கூடிய செலிப்ரேஷன் இதுதான் இருக்கு, பெரிய செலிப்ரேஷன். யோசிச்சு பாருங்க, கொலோசியர்ல இது பல மொழியில பல அடையாளங்கள்ல புதிய ஏற்பாடு இதை காட்டுறத பாக்கிறோம். இயேசு கிறிஸ்து என் பாவங்களை எல்லாம் அவர் தன்மேல் சுமந்து ஒரே தரம் பலியாக மரித்து, என் குற்றம் எல்லாம் அவர் சுமந்து மரித்து, நான் கொடுக்க வேண்டிய கடனை நிரந்தரமாக கொடுத்து தீர்த்தது மாத்திரம் இல்ல, அவருடைய நீதியை எடுத்து என்மேல் போட்டு என்னை நீதிமானாக மாத்தினார். பாருங்களா, ஒரு வசனம் படிப்போம், சில வசனங்களை பார்ப்போம், அது எப்படி கொண்டாடுது பாருங்களா. புதிய ஏற்பாடு கொலோசியர் 2:13 அற்புதமான உதாரணம் இது.
உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மறித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைச்சனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கரமான கோலமாக்கி.
இத பாத்தீங்கன்னா இந்த 13:14 இந்த வசனம் என்ன சொல்லுது? கடவுள் வந்து நாம செஞ்ச ஒவ்வொரு பாவ கடனையும் அவர் ரெக்கார்டு வச்சுக்கிட்டு இருந்தார். அதான் நம்ம பார்த்தது புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். அதுல எழுதிட்டே வர்றாரு. ஒவ்வொரு மனுஷன் பாவத்தையும் அவர் எடுத்தா காலையில ஆரம்பிச்சதுல இருந்து அவன் ஹார்ட்ல இருந்த ஒரு ஒரு சின்னம், இன்னைக்கு காலையில அவன் சூரியனை பார்த்து ஆண்டவரே சூரியனை கொண்டு வந்தீரேன்னு அவருக்கு கன செலுத்தாம போகும்போது பாவம் இல்லையா, அது பாவம் தான். அதை அவர் லிஸ்ட் போடுறாரு, ஒவ்வொரு பாவத்தையும் அவன் செஞ்ச பாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு அவன் செஞ்சது எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு அவர் எழுதி வச்சிருக்காரு, ரெக்கார்டா வச்சிருக்கிறாரா. அது போக 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 கடன் வட்டிக்கு மேல வட்டிக்கு மேல ரொம்ப வேர்ஸ்ட் ஆகி போய் அதை நம்ம கட்ட முடியாம போயிருது. நம்ம போன வாரம் பார்த்தோம், கட்ட முடியாம போகும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையும் போது என்ன நடந்துச்சான், இந்த வசனம் போட்டிருக்கு அந்த 13வது வசனத்துல, மரித்தோர்களா இருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களில் எல்லாவற்றையும் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. எப்படிங்க மன்னித்தார், அவர் லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்கிறார் இல்லையா. மன்னித்துனா அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும். மன்னித்தார்னா என்ன, கடந்தார், மறந்தார், அது கடல் ஆழத்துல போட்டாரு, அது இல்லாம செஞ்சிட்டார், பாவமே இல்லாம செஞ்சிட்டார். எப்படித்தான் செஞ்சாருன்னா அந்த லிஸ்ட் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, இதுல என்ன சொல்லுது, அந்த காலத்துல சிலுவையில ஒரு மனுஷனை அறியும் போது அந்த சிலுவையில அவன் செஞ்ச குற்றத்தின் பட்டியல மேல போட்டு வைப்பான், இதெல்லாம் செஞ்சதுனாலதான் அவன் சிலுவையில அறையறான். அதே மாதிரி தான் இந்த 14வது வசனத்தில் என்ன சொல்லுது, கடவுள் என்ன பண்ணாரா, அவருடைய ரிமெம்பரன்ஸ் புக்ல முரளின்னு எடுத்துக்கங்க, நான் செஞ்ச பாவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் அந்த பேஜ் எல்லாத்தையும் கிழிச்சு அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பாவத்தையும் என்ன பண்ணாரா, இயேசு கிறிஸ்து செய்த மாதிரி சிலுவையில அவர் அடையப்படும் போது அந்த சிலுவையில அவரோடு கூட அந்த ஆணியில அந்த லிஸ்ட் அடிச்சு அந்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை அங்க வாங்கிட்டார். பாருங்களா, அதான் அந்த 14வது வசனத்து, நமக்கு எதிரடையாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை கொலைத்து. அப்படின்னா என்ன, நமக்கு எதிராக நமக்கு விரோதமாக இருந்து கட்டளையினால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தினால் நமக்கு விரோதமா இருந்து கையால் அவர் எழுதப்பட்ட பாவங்களை எல்லாம் அவர் கொலைத்தாராம், அவர் இல்லாம செஞ்சிட்டாராம். எப்படி செஞ்சாரு, அது நடுவில் அவருக்கும் நமக்கும் நடுவில் இராதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணி அடித்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது என் பாவங்களுடைய பட்டியலெல்லாம் அவர் கூட அறையப்பட்டு அவரோடு அவரை தண்டிக்கும் போது அந்த 3 மணி நேரம் நரகாதி நரகங்களை அவர் அனுபவிக்கும் போது என் பாவத்துக்கு வரவேண்டிய தண்டனைகள்லாம் எடுத்து அவர் மேல ஊத்தி அந்த பட்டியலை அங்க அடிச்சு போட்டார். பாருங்களேன், அருமையான ஒரு இமேஜினரி உதாரணம் அவர் கொடுக்கிற. இப்படித்தான் நியாய தீர்ப்பு ஒரு நாள் வெள்ளை சிங்காசனம் வரும்போது புஸ்தகங்கள் திறந்தா முரளின்னு தேடி பார்த்தா பேஜஸே காணும், எங்க போச்சு பேஜஸ், அது சிலுவையில் அரைஞ்சு தீர்த்தாச்சு. என்ன ஒரு அதிசயம் இயேசு நமக்கு செஞ்சது. பாருங்களேன், பவுல் அருமையாக சொல்றாரு, அவரு அதையெல்லாம் தீர்த்து விட்டார், அதுக்கெல்லாம் கடனை கொடுத்து விட்டார். தான் அங்க ஜுடிஷியல் ஃபர்கிவ்னஸ், நீதிபதியுடைய மன்னிப்பு. ஓ எவ்வளவு அதிசயம், நிரந்தரமாக பர்மனண்டாக நித்தியமாக இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். ஒரு மனுஷன் சொல்றார், பாவ பார மனசாட்சி, என் மனசாட்சிக்கு 10,000 கோடி நாக்குங்க வந்துடும் நான் சாவும்போது நரகத்துக்கு போகும்போது, அந்த 10,000 கோடி நாக்குங்க நித்தியமாக என் காதுல பேசிக்கிட்டே இருக்கும். நான் செஞ்ச பாவங்கள் இப்ப எனக்கு தெரியாது, நான் செஞ்ச பாவங்கள் ஒன்னொன்னு என் காதுல ஓதிக்கிட்டு பண்ணியே இப்படி பண்ணியே எவ்வளவு சான்ஸ் மிஸ் பண்ணியேன்னு ஓதி 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 என்ன சித்திரவதை பண்ணும் பாருங்க, அதான் புழுக்கள் நரகத்துல போட்டிருக்கு. 10,000 கோடி என்ன குற்றப்படுத்துமா, எப்படி இருக்கும், என்னையே நான் குற்றப்படுத்தினா அதனாலதான் இந்த உலகத்துல சூசைட் பண்ணி தப்பிச்சிடலாம், நரகத்துல என்ன பண்ண முடியும், 10,000 கோடி நாக்குங்க என்ன குற்றப்படுத்தும் போது. ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த நம்மள தேவன் தெரிந்து கொண்டப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார், யார் குற்றம் சாட்ட முடியும், தேவனே அவர்களை நியாயம் தீர்த்தார், நீதி நீதிபதியாக அறிவித்தார். இந்த உலகத்திலே பெரிய கோர்ட் அவருடைய கோர்ட், அந்த கோர்ட்ல என் பாவத்தை எல்லாம் இயேசு மேல போட்டு யூ ஆர் ரைச்சஸ், யூ ஆர் நீதிபதியின் அறிவித்த தேவன், அந்த கோர்ட்ல நான் ரைச்சஸ்னா எந்த மனசாட்சியோ எந்த யாருமே என்ன குற்றம் தீர்க்க முடியாது. யார் அதான் கேட்கப்படுது, யார் ஆக்கினைக்குள் தீர்க்கிறவன், தேவனே அவர்களை நீதிமான்களாக அறிவித்தார் அப்படின்னு. நம்ம மனசாட்சி இந்த உலகத்திலேயே பல நேரங்களில் நம்மளை பிடிச்சி வாட்டுதுங்க, ஐயோ பாவ பாரம் பயங்கரம், அது வாட்டும் போது துடிக்கும் போது அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே விடுதலை என்ன தெரியுமா? ஆமா, நான் மோசம், நான் பயங்கரம், நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், ஆனா என் பாவத்துக்கு தண்டனை அங்க அனுபவிச்சாச்சு பார். இயேசு சிலுவையில அதுக்கு தாங்க விடுதலை இருக்கு. அந்த மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டதுன்னு பாக்குறோம். இன்னொரு வசனத்தை படிப்போமே அருமையாக. எபிரேயர் 10:10 படிங்க. நீதிபதியுடைய மன்னிப்பை பத்தி, அதனோட அதிசயத்தை பத்தி நாம் பார்த்துட்டு வரோம்.
இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்.
பாருங்களேன், இயேசு கிறிஸ்து சரீரம் ஒரே தரம் பலியிட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா அந்த பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்ன்ற வார்த்தையினுடைய அழுத்தம் கிரேக்க மொழியிலேயே ஸ்ட்ராங் வார்த்தை போட்டிருக்காங்க. இதை விட பெரிய வார்த்தை கிடையவே கிடையாது. இதை விட பரிசுத்தம் ஒன்னு ஆக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட் போட்டிருக்கு. நீ ரொம்ப ஹோலி ஆயிட்ட. எந்த அளவுக்கு ஹோலி ஆயிட்டனா, பரிசுத்த தேவன், பாவமே பாராத தேவன், பாவத்தையே விடாத தேவன், வந்து ஊடுருவி பார்க்கக்கூடிய தேவன், என்னில ஒரு பாவமும் பார்க்க முடியாத அளவுக்கு பரிசுத்தம் ஆயிட்டனா. நீதிபதியுடைய மன்னிப்பு யோசிச்சு பாருங்க, ரொம்ப வி ஆர் பியூர் செட் அபார்ட்னு போட்டிருக்கு. ரொம்ப ஹோலி ஆயிட்ட, ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட். ஒரே தரம் நடந்த அந்த மிகப்பெரிய செயல்ல இயேசு கிறிஸ்து நம்மள பரிசு, இதுக்கு மேல பரிசுத்தமே ஆக முடியாதுன்ற அளவுக்கு பரிசுத்த பரிபூர்ணம் படுத்தி விட்டாராம். பாருங்களேன், அதான் போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா கடவுள் எவ்வளவு பரிசுத்தரு? அவருக்கு முன்பதாக நீதிமானா போய் நிக்கணும்னா ஒரு சிறு மாசு பாவம் இருந்தாலும் அவர் அது சொல்ல மாட்டார். சொல்லிடுவாரா, இந்த கோர்ட்ல தான் தவறான நீதிபதிகள், குற்றவாளி, நிரபராதின்னு சொல்லிடலாம். கடவுள் ஒருத்தனை நிரபராதி மாத்திரம் இல்ல, நீ நீதிமானு அறிவிக்கணும்னா அவர் பார்வையில எவ்வளவு ஊடுருவி பார்க்கிற தேவன், வீணான சிந்தனையும் பாவமாக பார்க்கிற தேவன், அவர் பார்வையில போய் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஓலி, பர்ஃபெக்ட்லி ஓலி, நீ நீதிமான். ஏன் தேவ தூதர்கள் பரலோகமே அவருடைய பார்வைக்கு சுத்தம் இல்லைன்னு வேதம் பல இடத்துல சொல்லுது. அவ்வளவு பரிசுத்தமா இருக்கிற தேவன், அழுக்கு மூட்டையா இருக்கிற என்ன, நீ எந்த அளவுக்கு பியூர், எந்த அளவுக்கு ஹோலினா நித்தியமாக யூ ஆர் ரைச்சஸ் அறிவிக்கணும்னா அது எவ்வளவு பெரிய காரியம், உங்களுக்கு புரியுதா? அந்த வார்த்தை அங்க போட்டிருக்கு, பரிசுத்தமாக்கினார். ஏன்? இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா பாவங்களும், கோடானி கோடி பாவங்களையும், என் இருதயத்துக்கே தெரியாது என்னுடைய பாவங்கள், நான் எத்தனை பாவங்கள் செய்யறேன், ஆனா தேவனுடைய பார்வைக்கு தெரியும் அந்த பாவங்கள். கடல் அத்தனை, கடல் மணல் அத்தனையான பாவங்கள் தன்மேல் அவர் சுமந்து, அந்த கோபாக்கினை அவர் ஏற்றுக்கொண்டு, அந்த கசப்பை அவர் குடித்ததினால் முடிந்தது என்று அவர் சொன்னதினால் அவர் நமக்கு பரிபூர்ண நீதியை அவர் வாங்கினார். பாருங்களேன், அவர் நம்ம பாவத்தை எடுத்து அதுக்காக பாடுபட்டது மாத்திரம் இல்லாம அவர் வாங்கின பரிசுத்தமான நீதியான வாழ்க்கை, ஒரு நீதியை வாங்கினத நம்ம அக்கவுண்ட்ல போட்டு நம்மள நீதிமான்களா அறிவிக்கும்படி செய்தார். பாருங்களேன், தொடர்ந்து அந்த வசனத்தை பாருங்க.
அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான்.
பாருங்களேன், அந்த பழைய ஏற்பாடு ஒப்பிட்டு பாக்குறாரு. பழைய ஏற்பாடுல என்ன செய்வாங்க? அந்த ஆசாரியர் எப்ப பாரு நின்னுகிட்டு தான் இருப்பாங்க. நின்னுகிட்டு பலிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? அந்த பலிகள் பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியாது, அது கண்டினியூஸா செஞ்சுகிட்டே இருக்கணும். ஆனா இவரோ பாவங்களுக்கு ஒரே பலியை செலுத்தி
என்றென்றைக்கும்
தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார்னா என்ன அர்த்தம்? அவர் அதை முடிச்சிட்டார். இன்னுமே உன்னை நரகத்துக்கு குற்றப்படுத்தும்படி எதுவுமே எழும்ப முடியாது, எல்லாத்துக்கும் ஒரே பலியை நான் செலுத்திட்டேன். எவ்வளவு உயர்வு கிறிஸ்துடைய சிலுவை பாருங்களேன், ஒரே பலி. ஒரு விதத்துல என்ன பாவம் செஞ்சிருக்கிறோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் செலுத்தியாச்சு. அவ்வளவு குளோரியஸ் பலிய அவர் செலுத்தி முடிச்சுட்டு அவர் உட்கார்ந்தார்னா அவர் வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அது தவிர்த்து 14 வசனம் பாருங்களேன்.
ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால் இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார்.
பாருங்களேன், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பர்ஃபெக்டா நம்மள ஆக்கிட்டாராம். கடவுளுடைய பார்வையில அவர் ஊடுருகிற கண்ணில எந்த விதமான பிழை பார்க்காதபடிக்கு நம்மளை பர்ஃபெக்ட் ஆக்கிட்டார். இதாங்க நம்முடைய செலிபிரேஷன், என்ன பர்ஃபெக்ட் ஆக்கிட்டார். உங்களுடைய பரமபிதா பரிபூர்ண பூரண சர்க்குணரா இருப்பது போல் நீங்களும் பூரண சர்க்குணரா இருந்தாதான் தேவராஜ்யத்துக்குள்ள வரணும்னு இயேசு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அது எப்படித்தான் நிறைவேற முடியும்? அவர் செஞ்ச இந்த பலியினால்தான் பாருங்களேன், பூரண படுத்தி விட்டார் பாருங்களேன். அதனாலதான் 17வது வசனத்துல என்ன வருது,
அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார்
பாருங்களேன். அதனாலதான் பாருங்களேன், இனிமே அவங்க பாவங்களை நினைப்பதில்லை. தேர் பிகம் பர்ஃபெக்ட், என் பார்வைக்கு அவங்க பாவிகள் இல்ல, அவர் பர்ஃபெக்ட் ஆயிட்டாங்க. இதுதான் நீதிபதியுடைய மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படும் போது நமக்கு இந்த அற்புதமான ஒரு காரியம் நடக்குது. இந்த உலகத்துல எது இருக்குதோ இல்லையோ, என் பாவங்கள் எல்லாம் இயேசு மன்னித்தார். ஒரு பாவி மனுஷர்களாக நமக்கு புரியறதுல கடவுளுக்கு பாவம் என்ன செய்து, நம்ம பாவத்துல ரொம்ப பிடிச்சவங்க இல்லையா, பாவத்தை நேசிக்கிறவங்க. அதனால நமக்கு புரியறது இல்ல பாவம் கடவுளுக்கு என்ன செய்யுது, அவருக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பாவத்தை மன்னிக்கிறது. அவருடைய குணாதிசயங்களுக்கு எல்லாத்துக்கும் விரோதமானது, அவருடைய குணாதிசயங்களை எல்லாம் சவால் விட்டு அவருடைய தலையிலேயே கை வைக்கிறது பாவம். அது நம்மளை தீட்டுப்படுத்தி அவருடைய பரிசுத்தத்தை குலைச்சி அவருடைய நியாயப்பிரமாணத்தை உடைச்சி பெரிய குற்றம் பாவங்க, மிகப்பெரிய அநியாயம். கடவுளுக்கு ரொம்ப கஷ்டமானது இந்த உலகத்துல என்ன நித்தியத்திலே என்ன தெரியுமா, பரிசுத்த கடவுள் பாவத்தை மன்னிக்கிறது அவருக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த காரியத்தை நமக்கு செஞ்சிருக்கிறார் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து கடவுள் என் பாவம் ஒரு பாவத்தை மன்னிக்கிறதே அவருக்கு அவ்வளவு கஷ்டம் இருந்தா, அவர் என்ன செஞ்சாரா, என்னுடைய சகல பாவங்களையும் என்னை மன்னித்து பிசாசுகிட்டே இருந்து நரகத்துக்கிட்டே இருந்து நியாய தீர்ப்புல இருந்து என்னை விடுதலை ஆக்கினார், எனக்கு விடுதலையை கொடுத்தார். இதுக்குதான் சொல்லணும் நம்ம எல்லாம் அல்லேலூயா அப்படின்னு, ஆமேன் அப்படின்னு. என்னை நித்தியமாக விடுதலை ஆக்கினார். என்னை எவ்வளவு பெரிய விடுதலை, ஒரு நாள் நான் குற்ற உணர்வுல வாழ்ந்து வாழ்ந்து வாட்டி மரண படுக்கையில படுத்து வாட்டி நரகத்துல போய் இறங்கி கண்களை திறந்து பார்க்கும்போது அகோரமான வேதனைகளோடு ஆயிரக்கணக்கான நாக்கு மனசாட்சி நாக்கு என்னை குற்றப்படுத்தி எவ்வளோ நித்தியமான வேதனை படணும் என் பாவத்துக்கு. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ அகோரமான நித்தியமா கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டு ஆக்கினைக்குள் தீர்க்கப்பட்ட, அதுல நான் போகாதபடிக்கு இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார், மன்னித்து விட்டார். என்ன என்னுடைய மனசாட்சி புதிதா பிறந்த குழந்தை போல சுத்தம் படுத்திட்டார்னா, நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, இதனுடைய மகிமையை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்காதது. இதோட மகிமையை ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு தியானிச்சு கொண்டாடுறதுதான் நம்மளுடைய பிரச்சனை. இயேசு கிறிஸ்து இவ்வளவு பெரிய ரட்சிப்பை எனக்கு கொடுத்து இருக்கும் போது கொஞ்சம் வேதத்தை படிச்சுட்டேன், அதை படிச்சுட்டேன், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாம் பழைய கதைன்ற மாதிரி நம்ம போறோம் பாருங்க. நம்முடைய அகங்கந்த இல்ல, சுய நீதி இல்ல, அதாங்க நம்முடைய பெரிய பிரச்சனைய. நான் கிறிஸ்தவன் ஆகும் போது நான் கத்துக்கிட்ட முதல் பாட்டு என்ன தெரியுமா, I am happy today, I am happy today, I am happy today, in Jesus Christ, I am happy today, for he has washed all my sins away, and that's why I am happy today. அதாங்க முதல் பாட்டு. வீட்டில் உட்காந்து பாடி 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 கொண்டாடுவோம், பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு வாங்க. I am happy today. அதை நினைச்சு பார்த்தா ஒவ்வொரு நாளும் we are happyங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆனந்தம். He's forgiven all my sins. எனச்சு பாருங்க, நித்தியமா அவர் நான் பாவத்தை எல்லாம் இது பண்ணிட்டார். அதனாலதான் பரலோகத்துல என்ன பாட்டு, எதை பத்தி பாடுறாங்க, அதை பண்ணீங்க இதை பண்ணீங்கன்னு இல்ல, வர்தி இஸ் தி லேம், ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரமானவர், ஏன் தம்முடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கினவர், வர்தி இஸ் தி லேம், வர்தி இஸ் தி லேம். அந்த பாவ மன்னிப்பின் அதிசயம் நமக்கு புரியுதா, நமக்கு தெரியுதா, மறந்துடுறோமே. எவ்வளவு நன்றி கெட்டவர்கள்ங்க நம்ம. அவருடைய கிருபையினால், கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய ரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவர் கிறிஸ்துக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7 சொல்லுது. அது சாதாரணமா வரலப்பா. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் என்ன, நம்மள பாவத்துல இருந்து மன்னிக்கிறதுதான். கடவுளுக்கு அதை விட கஷ்டமானது வேற கிடையவே கிடையாது. அது செஞ்சிருக்கிறாரே, உனக்கு ஒரு பாவம்டா மன்னிச்சாரு, எத்தனை பாவங்களை உனக்கு மன்னிச்சிருக்கிறாரே. இதுவே போதும் நம்ம இதயத்தை உடைச்சி நித்தியமா அவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு. என்ன சொல்றது, இதோட அவர் நிறுத்தல, இதோட அவர் நிறுத்தல. நிறுத்தது மாத்திரம் இல்லாம நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, பாவத்தினால் எந்த அளவுக்கு நான் சீர்கெட்டு போயிருக்கிறேன்னா, என்னை ரட்சித்து இவ்வளவு பாவங்கள் என்னை மன்னித்து நீதிமானா என்ன அறிவித்திருந்த போதும் இன்னமும் எனக்கு சோதனைகள் வருது, இன்னமும் எனக்கு பாவம் வருது. சில நேரங்களில் ஓ அந்த சில பாவங்கள் சோதனைகளை வரும்போது சில நேரங்களில் உழுதுதான் போயிடுறேன். எனக்கும் ஒரு கிறிஸ்தவனாக பாவத்திலோடு என்னோட போராடுற போராட்டம் எவ்வளோ அகோரம் தெரியுமா. ஒருவேளை அவிவிசுவாசியா இருக்கும்போது பாவ உணர்வு கொஞ்சம் குறைவு தான், ஒரு விசுவாசி ஆன போது பாவத்தின் உணர்வு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த பாவத்தோடு போராடும் போது சில நேரங்களில் உளுந்து போயிட்ட உடனே அந்த பாவ குற்ற பாரம் யாருக்கு நான் சொல்ல முடியும், யார்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியும், ஐயோ அது அது சாவே அடிச்சிடும் போல நம்மள, அதனோட வேதனை அதனோட அகோரம் ரொம்ப பெருசு, ரொம்ப பயங்கரம் ஒரு விசுவாசியாக பாவ குற்ற பாரம். ஆனா அந்த தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா, நான் விசுவாசி ஆன போது அவிவிசுவாசியா பாவம் செய்யறது அதனோட ஆக்கின குறைவு. ஏன், எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் பாவத்தினுடைய இடம் இருக்கு. நான் எல்லாம் அறிஞ்சு சத்தியத்தை அறிஞ்சு செய்யற பாவம் ரொம்ப பெருசு, ஆனா அந்த பாவத்தையும் அவர் மன்னிக்கிறாராம், அந்த பாவத்தையும் தன்னுடைய குமாரன் மேல போட்டு அதுக்கு தண்டனை அவருக்கு கொடுத்துட்டாரா, நான் அவர்கிட்ட போய் மனம் திரும்பி கேட்கும் போது அதையும் மன்னிக்கிறாரான்னும் போது அது எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெருசு. உட்காந்து மூலையில உட்காந்து அழுவ வேணாமா, நம்ம உட்காந்து யோசிச்சு நம்ம பேதுரு மாதிரி மனம் கசந்து அழுது போய் உனக்கு நன்றி இல்லையே சாமிய மனசுல நம்ம யோசிக்க வேணாமா, என்ன மன்னிக்கிறாருங்க, மன்னிக்கிறாருங்க, தொடர்ந்து என்ன மன்னிக்கிறார், நான் விசுவாசி ஆன போதும் என்ன மன்னிக்கிறார், நம்மளுடைய ஆத்ம நன்றி கடன் எல்லையற்றதுங்க கடவுளுக்கு. He continues to forgive us. நம்மளை நீதிமான ஆக்கின தேவன் நீதிமானோடு நம்மளை விடாம நம்மளை பரிசுத்தமா ஆக்குறார், பரிசுத்தமா ஆக்குறார். அந்த பரிசுத்தத்தோடு நம்மளை விடாம உன்னை பிடிச்சேன் உன்னை மகிமைப்படுத்தும் வரைக்கும் நான் விடமாட்டேன்னு நம்மளை விரட்டிட்டு வர்றாரு அந்த அப்பா. பாருங்களேன் அதான் அதனுடைய அன்பை தான் பார்க்க போறோம். நீதிபதியுடைய மன்னிப்பு நம்ம பார்த்தோம், அடுத்ததாக தகப்பனுடைய மன்னிப்பு சுருக்கமாக அதை பார்ப்போம். ரொம்ப முக்கியம் இதை புரிஞ்சுக்கிறது. நாம் விசுவாசியா இருந்த போதும் நமக்கு பாவம் பிரச்சனை இருக்கு, பாவத்தை நம்ம சந்திக்கிறோம். பாருங்களேன் இந்த பெட்டிஷன் 12 வசனத்தில் வர இது விண்ணப்பம் வந்து ஒரு விசுவாசி செய்யற ஜபம், ஒரு அவிவிசுவாசி இல்லை. சில பேர் வந்து விசுவாசி ஆன பிறகு நான் இன்னுமே பாவ அறிக்கையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, இன்னும் பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வேண்டியதில்லைன்றது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. அது ரொம்ப அவங்க சந்தோஷமா இல்லாத காரணமே அதுதான், பாவ அறிக்கை இல்லாததுனால தான் நம்ம சந்தோஷமே கெட்டு போறது வாழ்க்கையில. பாருங்களேன் எங்கள் கடன்களை மன்னியும் போது ஒரு விசுவாசி ஆன பிறகு பாவத்தினுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போகுது, ஆனா அந்த பாவத்தினுடைய உணர்வு நமக்கு அதிகமாயிருது. பாருங்களேன் பாருங்க இதுல என்ன வருது, ஒரு நீதிபதியுடைய மன்னிப்பை நம்ம பார்த்தோம், ஒரே தடவை மன்னிக்கிறாரு ஆனா நித்தியமா அதை மன்னிச்சு முடிக்கிறாரு. ஆனா இங்க என்ன நடக்குது, நம்ம இங்க பாவம் செய்யும் போது ஒரு விசுவாசியாக பாவம் செய்யும் போது என்னுடைய ரட்சிப்பு போறதில்ல, எங்க அப்பா அவர் அப்பாவா இல்லாம போறதில்ல, ஆனா எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவுல ஒரு பிழை ஏற்படுது. பாருங்களேன் அதான் தகப்பனுடைய மன்னிப்புனா என்னன்னு பார்க்கும். நீதிபதியான மன்னிப்பு ஒரு தடவை ரட்சிக்கப்படும் போது நடக்கும் போது, தகப்பனுடைய மன்னிப்பு நான் விசுவாசியாக பாவம் செய்யும் போது எனக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவுல ஒரு பிழை ஏற்படுது, பிழை ஏற்படுது. பாருங்களேன் ஏன் கடவுளுடைய பிரசன்னத்தில் சந்தோஷமாக ஆனந்தத்தோடு பாட்பாடிக்கிட்டு வாழ வேண்டிய நான் எவ்வளவு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ்றது எவ்வளவு பெரிய சந்தோஷம், அவர் என்ன பார்க்கிறாருன்னு வாழ்றதுல எவ்வளவு பெரிய ஆனந்தம். அப்படி வாழ வேண்டிய நான் எல்லா இடத்துலையும் துள்ளி குதிச்சு ஆனந்தத்தோடு வாழ வேண்டிய நான் விசுவாசியாக பாவம் செய்யும் போது அவருடைய ஸ்மைல் கட் ஆயிடுது, அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த என்ஜாய்மெண்ட் உறவு அருந்து போகுது. அதான் பார்க்கிறோம் பாருங்களேன், அதான் தகப்பனுடைய உறவு. உதாரணத்துக்கு என் வீட்டில் ஒரு அப்பா இருக்கிறாரு, ஒரு பிள்ளை இருக்குது, என் பிள்ளை எனக்கு விரோதமா பாவம் செஞ்சிச்சு தப்பு செஞ்சிச்சுன்னா நான் உங்க அப்பாவும் இல்லாம போறதில்லை, அப்பா தான். ஆனா என்ன ஆகுது, அவனுக்கும் எனக்கும் கூட இருக்கக்கூடிய நல்ல ரிலேஷன்ஷிப், பாசமா பேசிக்கக்கூடியது, பாசமா உறவாடக்கூடிய ரிலேஷன்ஷிப் கெட்டு போகுது இல்லைங்களா? ஒரு பிழைவு வர மாதிரி ஆகுது, அதனால அவனும் சந்தோஷமா இல்ல பாருங்களா. அதுதான் நம்ம இந்த இதுல பாக்குறோம். அது எப்போ டாடி நான் சாரின்னு வந்து கேட்கற வரைக்கும் அந்த அந்யோன்யம் இல்லாம போயிருது. அதத்தான் இந்த வசனத்தில் தகப்பனுடைய மன்னிப்பு நம்ம பாக்குறோம். இதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை இது இல்லாம போச்சுன்னா ஒரு விசுவாசியாக உண்மையாவே குற்றத்திலேயே நம்ம செத்துற முடியும். உதாரணம் பார்ப்போமே, ஒரு ஒரு விசுவாசிக்கு பாவ குற்றபாரம் எவ்வளவு பயங்கரம்ன்றது சங்கீதம் 51 ஒரு சில வசனங்கள் அதுல பார்ப்போம். பாருங்க, தாவீது இங்க பாவம் செஞ்சிட்டாரு, ஆனா ஒரு ராஜா ஒரு வேசித்தனம் செஞ்சிட்டாரு, ஒரு கொலை செஞ்சிட்டாரு, வேற யாராவது ஒருத்தன் செஞ்சிருந்தானா அவன மரண தண்டனை கொடுத்து அவனை கல்லெறிஞ்சு கொண்டு இருக்கணும். இவர் ராஜாவா இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சிட்டாரு, ஆனா ஆண்டவர் அவரை தண்டிச்சார். அவர் தண்டிக்கும் போது அவர் பாவ பாரத்தை அவர் எப்படி உணர்ந்தாருன்னு பாருங்களேன். 14 வசனம் படிங்க.
தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பொலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும்.
பாருங்களேன், 14 என்னுடைய ரட்சிப்பின் தேவனேன்னு வரணும். ரட்சிக்கும் தேவனே வருதா? அது ராங். தமிழ்ல பாத்தீங்கன்னா, காட் ஆஃப் மை சால்வேஷன், அதாவது நான் பாவம் செஞ்சு கடவுளுடைய பிரசன்னத்தை இழந்திருந்தாலும் என்னுடைய ரட்சிப்பின் தேவன் அவர் தான். அந்த ரட்சிப்பு போயிடல, அந்த ரட்சிப்பு போயிடல, அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். ரட்சிப்பு போயிடல, அவருடைய ரட்சிப்பை அவர் உறுதிப்படுத்துறாரு, ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு அவர். அதான் அந்த ஜுடிஷியல் ஃபர்கிவ்னஸ், அதாவது நீதிபதியுடைய மன்னிப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு, அவர் ரட்சிக்கப்பட்டவன் அதுல அது காட்டுறாரு. அது காட்டுறது மாத்திரம் இல்ல, தாவீது ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன், அந்த ரட்சிப்பின் தேவன் அவருன்னு அவர் அங்கீகரித்து தொடர்ந்து படிங்களா 12 வசனம், 10 படிங்க.
தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பசுத்த ஆவியை என்னிடத்தில் வந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும்.
பாருங்களேன், இதுல என்ன சொல்ற, நான் ரட்சிக்கப்பட்டவன், என்கிட்ட ஹோலி ஸ்பிரிட் இருக்குது, உன் சமூகத்திலிருந்து என்ன தள்ளாதியோ என்ன விரட்டாதியோனா எனக்கு நீதிபதியுடைய மன்னிப்பு கிடைச்சிருக்கு, நான் ரட்சிக்கப்பட்டவ, ஆனா என்கிட்ட என்ன போயிருச்சு, தொடர்ந்து படிங்க.
உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும்,
பரிசுத்த ஆவி எல்லாம் இருக்கிறாரு, என்ன ப்ராப்ளம் இப்போ?
உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
என்ன போயிருச்சு? ரட்சிப்பின் சந்தோஷம் போயிருச்சு. இது புரிஞ்சுக்கங்க, நீதிபதியுடைய மன்னிப்பு நமக்கு ரட்சிப்பு கொடுக்குது, ஆனா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் தகப்பனுடைய மன்னிப்புல தான் நமக்கு கிடைக்குது. தகப்பனோடு தொடர்ந்து ஒரு உறவுல வாழும்போது தான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல நம்ம வாழ முடியும். தாவீதுக்கு என்ன போயிடுச்சு? பாவம் செஞ்சவன ரட்சிப்பு போயிடல, பரிசுத்தாவி போயிடல, என்ன போயிடுச்சு? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் போயிருச்சு. அதைத்தான் அவர் கேட்கிறார், ஆண்டவரே என் பாவம் என்ன வாட்டுது, என் ரட்சிப்பு எனக்கு இருந்தாலும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு இல்ல ஆண்டவரே அப்படின்றாரு. இன்னொரு ஒரு வசனம், 1 யோவான் 1 படிங்களா.
ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவிடத்திலிருந்ததும், எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம்.
இந்த வசனத்துல எல்லாமே என்ன சொல்றாரு, நாங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட அனுபவிச்ச காஸ்பல உங்களுக்கு சொல்றோம், நான் கேட்டதும் கண்டதையும். ஏன் இதெல்லாம் சொல்றோம்? எங்க கடவுள்கிட்ட எங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்துக்கு நீங்களும் அந்த ஐக்கியத்துக்குள்ள வரணும் அப்படின்றோம். அதான் ஜுடிஷியல் ஃபர்கிவ்னஸ், காஸ்பல நம்ம கேட்டு நீதிபதியுடைய மன்னிப்பு நமக்கு கிடைச்சு ஆண்டவருடைய ஐக்கியம் நமக்கு கிடைக்குது. ஆனா அதோட அவர் நிறுத்தாம அடுத்தது என்ன சொல்றாரு,
எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம்.
அடுத்த வசனம் பாருங்களேன், முதலாவது எங்களுக்கு ஐக்கியம் இருக்கு, பிதா கிட்டையும் குமாரன் கிட்டையும் ஐக்கியம் இருக்கு, அந்த ஐக்கியம் வரும்படிக்கு நாங்க கேட்டதை கண்டதை சொல்லி இருக்கிறோம். ஆனா இப்ப நான் எழுத போற காரியம் உங்களுக்கு அந்த ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் பூரணமா இருக்கும்படி எழுதுறேன் அப்படின்றார். என்ன சொல்றாரு? இங்கேயும் 2 விஷயத்த சொல்றாரு. ஒன்னு ரட்சிக்கப்பட்டது சுவிசேஷத்தை கேட்டு நீங்க ரட்சிக்கப்படுறீங்க, ரெண்டாவது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தின் பூரணத்தை ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சி பாவம் செய்யாம ஆண்டவரோடு வாழும்போது தான் உங்களுக்கு கிடைக்குது. அது தொடர்ந்து அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்க போது தெரியுமா உங்களுக்கு? ஒன்பதாவது வசனம் படிங்களா,
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை
அது முன்ன எட்டுல இருந்து படிங்க,
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்.
பாருங்களேன் ஏன் இதை பேசுறாரு, நமக்கு பாவம் இல்லை என்று விசுவாசிய சொன்னாலும் நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிறோம், வஞ்சிக்கிறோம், சந்தோஷம் இல்லை. ஆனா நம்ம பாவத்தை நாம் அறிக்கையிட்டோமானால் அவர் நம்மளை சுத்திகரித்து எல்லா அந்நியாயத்திலிருந்து நம்மளை நீக்குகிறார் அப்படின்னு அந்த சந்தோஷம் பூரணமா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பூரணமா அனுபவிக்கிறது இந்த தகப்பனுடைய மன்னிப்பு. இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்றேன். இயேசு கிறிஸ்து யோவான் 13வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா அந்த சீஷர்கள்லாம் உட்காந்து நான் பெரியவன் நீ பெரியவன் வாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, அவர் எந்திரிச்சு அந்த டவலை கட்டிட்டு அவங்க காலை கழுவ போறார். கால் கழுவ போகும்போது பேதுரு கிட்ட போகும்போது ஆண்டவரே என் காலை நீங்க கழுவுறதா, ஒரு காலம் முடியாது என்ன, இல்ல பேதுருவே நான் உன் காலை கழுவுலன்னா என்னோட உனக்கு எந்த பங்கும் கிடையாது, என்னுடைய சந்தோஷத்துல உனக்கு பங்கு கிடையாது, நீ காலை கழுவிக்கணும் அப்படின்னா பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு முழுசா குளிப்பாட்டிருங்க, அப்போ எனக்கு முழுசா தண்ணி ஊத்திருங்க அப்படின்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு என்ன, ரொம்ப அருமையா சொல்றாரு என்ன பாருங்களேன், அந்த வசனம் 10 படிங்க.
இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்கை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான்.
பாருங்களா, இங்க ஒரு அடையாள மொழியை யூஸ் பண்ற, அதாவது முழுகினவன்னா முழுசா குளிச்சவன், அந்த காலத்துல வெளியெல்லாம் போயிட்டு வரும்போது கால் அழுக்காயிடும், மண்ணரோடுதான் இருக்கும். முழுசா குளிச்சவன் திருப்பி போயிட்டு வரும்போது வெறும் கால் கழுவுனா போதும். அப்படின்னா முழுசா குளிச்சவன்றதுதான் நீதிபதியுடைய மன்னிப்பு. முழுசா உன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு ஆயிடுச்சு, ஆனா நீ உலகத்துல அங்க எங்க போயிட்டு வரும்போது சில நேரத்துல கால் அழுக்காயிருது, சில நேரங்களில் பாவம் செஞ்சிட, அது வந்து தொடர்ந்து இந்த தகப்பனுடைய மன்னிப்புல தான் உனக்கு இருக்க முடியும். அங்கேயும் அந்த அடையாளத்தில் சொல்றாரு பாருங்களேன். இது ரெண்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், நீதிபதியுடைய மன்னிப்பு எல்லா பாவத்திலிருந்து நம்மளை சுத்திகரித்து அவிசுவாசியா இருந்த நம்மள விசுவாசியா ரட்சிக்கப்பட்டவனா மாத்துது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய ரட்சிப்பின் சந்தோஷம், அவருடைய ஐக்கியத்தின் சந்தோஷத்தின் பூரணத்தை தொடர்ந்து நம்ம பாவங்களை உணர்ந்து தகப்பன் கிட்ட மன்னிப்பை கேட்டு கேட்டு அவர்கிட்ட வளர்றதுனால தான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தொடர்ந்து நம்ம இருக்க முடியும். பாருங்களேன், இது ரெண்டுனால தான் இந்த ஜபத்துல நமக்கு என்ன வருது, ரொம்ப ஆழமான சத்தியத்தை அங்க விளக்கி கொடுக்கிறாரு அவர், பேதுருக்கும் அவர் விளக்கி கொடுக்கிறாரு. பாருங்களேன், இதுலயும் தாவீதே நாத்தன் என்றவர் வந்து சொல்றார், நீதான் அந்த மனுஷன், நீதான் பாவம் செய்தான்னு, ஆனா தேவன் உன் பாவத்தை மன்னிச்சுட்டார் எடுத்துட்டாரு அப்படின்றார். அதோடு தாவீது சும்மா இருக்குல்ல, சரி மன்னிச்சுட்டாருன்னு இல்ல, எனக்கு எங்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், தேவன் மன்னிச்சதனுடைய உணர்வு எனக்கு எங்க இருக்கு அப்படின்னு போய் ஆண்டவர்கிட்ட கதர்றார். அப்பதான் 51வது சங்கீதத்தை அவர் எழுதுறாரு, அந்த பாவத்தை மன்னிக்கணும்னு ஒரு சங்கீதம் எழுதியிருக்காரு. பாருங்களேன், 32 படிங்க, சங்கீதம் 32 ஒன்னு படி,
எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுகளினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று.
பாருங்களேன், பாவ மன்னிப்பு கேட்காத அறிக்கை செய்யாத போகும்போது அவர் நிலைமை என்ன ஆச்சுன்றாரு, தொடர்ந்து படிங்க.
இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
இதுல அவர் அவருடைய அறிக்கை, பாவ அறிக்கையை பத்தி அவர் சொல்றார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் எப்படி பெற்றார். இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த கேள்விக்கு தான் பதில். ஒரு விசுவாசியுடைய பாவம் எல்லாமே கழுவப்பட்டு இருந்தா ரட்சிக்கப்படும் போது அவன் ஏன் அனுதினமும் பாவ மன்னிப்பு அறிக்கையை செய்யணும் அப்படின்னா, ரெண்டு விதமான மன்னிப்பு. முதலாவது என்ன மன்னிப்பு, நீதிபதியுடைய மன்னிப்பு, நம் பாவங்களை எல்லாம் கழுவப்பட்டாச்சு, அதுக்கு எந்த விதமான தண்டனையும் நமக்கு கிடைக்க போறதில்ல. நித்தியமா ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு நம்முடைய தகப்பன் ஆயிட்டார். ஆனா தகப்பன்கிட்ட இருந்து நம்ம விசுவாசிகளா இருந்து பாவம் செய்யும் போது அவர் இதயத்தை காயப்படுத்துறோம், பரிசுத்தாவிய காயப்படுத்துறோம், அதனால ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துடுறோம், குற்ற உணர்வுல பயங்கரமா வாடி வறண்டு வாழ்றோம். அதுல இருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதுக்கும் உனக்கு ஒரு ப்ரொவிஷன் ஏற்படுத்தியிருக்க என் கிருபையின் ஐஸ்வர்யத்தில். அந்த பாவத்தையும் நீ வந்து என்கிட்ட அறிக்கையிட்டால் அவர் உண்மை உள்ளவராயிருந்து நம் பாவங்களை நமக்கு கழுவுறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன, விசுவாசிகளா பல பேர் விசுவாசிகள் இன்னமும் குற்ற பாரத்தில் வாழ்றது, குற்றத்திலேயே வாழ்ந்து சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாம இருக்கிறது நம்ம கிட்ட பாவ அறிக்கை இல்லாதனால தான். நம்ம பாவத்தை விசுவாசி ஆன போதுதான் பாவத்தை ரொம்ப உணரணும். விசுவாசி ஆன போதுதான் பாவ அறிக்கை ரொம்ப இருக்கணும். நம்ம பாவத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் போகும்போது ரொம்ப அதிசயம் என்ன தெரியுமா, எத்தனை தடவை அவர்கிட்ட போனாலும் அவர் மன்னிக்கிறாருங்க, இறக்கம் காட்ட பெருத்து இருக்கிறார். எத்தனை தடவை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவரே பிரச்சனை என்ன மன்னிங்க ஆண்டவரே, உன் சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அவர் சந்தோஷத்துல ஐக்கியத்துல வாழ்றதன் மூலமா தான் பாவத்தை நம்ம மேற்கொள்ள முடியும். பாருங்களேன், அந்த சந்தோஷம் திடீர்னு ஒரு சில குற்ற பாரத்துல நம்ம வாழ்ந்தோம்னா அந்த குற்ற பாரம் இன்னும் அதிகமான பாவத்துக்கு தான் கொண்டு போகும். அந்த மாதிரி நீங்க யாராவது இங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, கடவுள் வெறும் ஒரு தடவை உங்க பாவத்தை மன்னிச்சது இல்ல, உங்க பாவ ப்ராப்ளம் அவருக்கு தெரியும், அவர் தகப்பன். எந்த நேரத்திலையும் ஒரு பாவத்துல நம்ம விழுந்த பிறகு உடனடியாக ஓடி வந்து அவர்கிட்ட அறிக்கை செய்யும் போது, அது எத்தனை தடவை தான் வந்து அறிக்கை செய்யும் போது மன்னித்து அவருடைய பிரசன்னத்தை கொடுக்கிறார், அவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம மீண்டும் அனுபவிக்கும்படி செய்கிறார். என்ன ஒரு ப்ரொவிஷன், என்ன ஒரு ப்ரொவிஷன், ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேணாம். இது பெரிய ப்ரொவிஷன். எவனுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். பாருங்களேன், பைபிள்ல எல்லாருமே பாவ அறிக்கை செய்தவர்கள் தான். தாவீதுடைய அறிக்கையை பார்க்கிறோம், தானியல் அவர் பெரிய பாவ அறிக்கை செஞ்சார், நெஹேமியா ஜபத்தை பாருங்க எவ்வளவு பாவ அறிக்கை இருக்குது. எல்லாருமே விசுவாசிங்க தான், நம்ம ரொம்ப பாவ அறிக்கை செய்யறவங்க. பவுலும் அவ்வளவு பெரிய அப்போஸ்தலர், என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக வந்தார், அதுல பிரதான பாவி நான் தான் அப்படின்னு தன்னுடைய அறிக்கையை சொல்றாரு. அந்த மாதிரி கன்ஃபெஸிங் அ சின், அதுல தாங்க தகப்பனுடைய மன்னிப்பு நமக்கு இருக்க முடியும், அதுலதான் நம்ம சந்தோஷமா ஆண்டவருடைய பிரசன்னத்துல வாழ முடியும். இந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்துக்கு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா ஜுடிஷியல் ஃபர்கிவ்னஸ் நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை, நீதிபதியுடைய மன்னிப்பு ரட்சிப்பை தருது, தகப்பனுடைய மன்னிப்பு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்குது, நீதிபதியுடைய மன்னிப்பு நம்மள நீதிமானமாக்குது, தகப்பனுடைய மன்னிப்பு தொடர்ந்து நம்மள பரிசுத்தமாக்குது, நீதிபதியுடைய மன்னிப்பு ஒரே தடம் தான் நடக்குது, ஒரே பலியினால ஒரே தடம் நாம் மன்னிக்கப்பட்டோம். ஆனா தகப்பனுடைய மன்னிப்பு அனுதினமும் அடிக்கடி நமக்கு தேவைப்படுது. ரெண்டு நம்ம புரிஞ்சுக்கணும், கடவுள் நம்ம பாவம் விசுவாசியா செய்யற பாவம் பெருசுதான், ரொம்ப பயங்கரம், நம்ம ரொம்ப வாட்டுதுதான். ஆனா இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மகிமையை பாருங்க, அந்த பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார், அந்த பாவத்துக்கும் அவர் பலியானார். அவ்வளவு சஃபிஷியன்ட் அவருடைய கிராஸ். விசுவாசியா இருந்த பாவம் பெரிதா இருந்த போதும் அதை தீர்த்து நமக்கு நீதியை வாங்கி கொடுத்தார். அந்த சிலுவையை பார்த்து நம்ம எவ்வளவு புகழணும், எவ்வளவு முயற்சித்துக் கொள்ளணும், அந்த ப்ரொவிஷனை மறந்து முட்டாளா நம்ம குற்ற பாரத்துல வாழ வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்துல ஸ்தோத்திரத்துல என்ன நிலையில இருந்தாலும் எத்தனை தடவை செஞ்சிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தப்பா என்ன மன்னிங்கப்பா, உன் சந்தோஷம் எல்லாம் என்னால வாழ முடியாதப்பா, நீங்க தான்ப்பா வேணும்னு ஓடும் போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல அடுத்ததாக வரும். எந்த சோதனையிலையும் நம்மள உட்படாத படிக்க நம்மளை காத்து வழி நடத்துற இந்த ஃபாதர் இருக்கும்போது அவரை நம்பி நம்ம ஓடவானா அவர்கிட்ட இல்லீங்களா. அந்த மாதிரி நீங்க யாராவது குற்ற பாரத்துல விசுவாசியா இருந்து பட்டுகிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஓடி அவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யணும், மனசுலயே நினைச்சுக்கிறது இல்ல, ஆமா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு இல்ல, என் ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு இல்லன்னா அதுக்கு காரணம் பாவ அறிக்கை இல்ல. அந்த பாவ அறிக்கையோடு ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்கன்னு அவர்கிட்ட போய் மன்றாடுங்க. மன்றாடும் போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம் நமக்கு மீண்டுமாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஜெபம் பண்ணு. அருமையான நல்ல தேவனே, இந்த செய்தியில் பாவ மன்னிப்பு, பாவிகளா இருக்கிற எங்களுக்கு அவ்வளவு விசேஷமா தெரியாத போதிலும் அது உமக்கு எவ்வளவு கடினமானது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது எவ்வளவு நீர் பெரிய தியாகத்தை செய்ய வேண்டியதா இருந்தது என்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் இதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் எங்க வாழ்க்கையின் மகிழ்ச்சிய இந்த காரியமா இருக்க, எப்பொழுதும் நாங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. இயேசு கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அது ஒரு தடம் மன்னித்தது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, ஒரே தரம் என் பாவத்தை எல்லாம் கழுவி தீர்த்தது மாத்திரம், நீதிபதியாக என்னை நீதிமானாக மாத்தினது மாத்திரம் இல்லாமல், அனுதினமும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை நான் அனுபவிக்க பிதாவின் இடத்தில் எனக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி அதுக்கும் எனக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை உணர்ந்தவர்களாக நாங்கள் எப்பொழுதும் அந்த சந்தோஷத்தில் வாழ, பாவ அறிக்கையில் வளர்ந்து பிதாவுடைய மன்னிப்போடு ஒரு ஒரு நாளும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. குற்ற பாரத்தில் ஒருவருமே எங்களுக்கு மத்தியில் வாடாதபடிக்கு உதவி செய்யும். எங்களுக்கு மத்தியில் உண்மை அறியாத மக்கள் இருந்தார்கள்னால் ஆண்டவரே, இன்று அவர்களை தொட்டு அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர்கள் நீதிமானாக அறிக்கப்படுவதற்கு பரிசுத்தாவியானுடைய அவருடைய உள்ளத்தை இயேசுவின் இடத்தில் இழுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.